السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தர்பியா வகுப்பில் கல்வியின் ஒழுக்கங்கள், கல்வி கற்போரின் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கல்வியில் ஒரு மனிதன் முதலாவதாக அறிய வேண்டிய விஷயம், நாம் இந்த மார்க்க கல்வியை எதற்காக படிக்கிறோம், இதை படிப்பதன் மூலம் நாம் நாடுவது என்ன, நம்முடைய லட்சியம் என்ன, இதை முதலில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு நல்லெண்ணம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த நல்ல காரியங்கள் அல்லாஹ்விடம் ஒரு வணக்கமாக, ஒரு இபாதத்தாக, நன்மைக்குரிய காரியமாக அல்லாஹ் அதை எடுத்துக்கொள்கிறார். வெறுமனே வெளிப்படையில் காரியங்களை மட்டும் அல்லாஹ் பார்த்து இவன் நல்லது செய்கிறான், மார்க்கத்தை படிப்பதற்காக இவர் கலந்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. அதற்கு நன்மைகளை உடனடியாக வழங்குவதும் இல்லை. அவர் எந்த எண்ணத்தில் செய்கிறார் என்பது மிக முக்கியம். நாம் இங்க மார்க்கத்தை படிக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லா, நல்ல ஒரு விஷயம்தான். இதுல நம்ம நன்மையை நாடணும். நம்முடைய இந்த வருகை, இந்த தர்பியாவில் நாம் கலந்து கொள்வது, இதில் நம்முடைய நோக்கம், எண்ணம், லட்சியம், குறிக்கோள் எல்லாம் என்னவாக இருக்க வேண்டும், நன்மையை நாடுவது. மறுமைக்காக மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், இந்த மார்க்கத்தை படிக்கணும், நம்முடத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படணும், இதன் மூலம் நாலு பேருக்கு நாம் நல்ல விஷயத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். ஏதோ ஒரு விடுமுறை நாட்களில் காலத்தை கடத்துவதற்காக ஏதோ பொழுதுபோகல, ரூம்ல இருந்தா சும்மா தூங்கணும், மக்களோட மக்களை சேர்ந்து இருப்போமே, நேரம் போறது தெரியாது என்று பொழுது போக்குவதற்காக நாம் இங்கே வரவில்லை. அதனால் அதுவும் நம்முடைய நோக்கமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உருவங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பதில்லை, வலாக்கின் எந்துரு இலா குலூபிக்கும் வம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையும் தான் பார்க்கிறார். ஆக அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கல்வியை படிக்கக்கூடியவரும் இதை முதலில் கவனத்தில் வைக்க வேண்டும், நம்முடைய உள்ளம். ஏன்னா நம்முடைய உள்ளம் அடிக்கடி மாறக்கூடியது. உள்ளத்துக்கு அரபுல என்ன சொல்லுவாங்க, கல்புன்னு சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு கல்புன்னு வச்சிருக்காங்கன்னா அது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். யாமு கல்லிபல் குலூப் தப்பித்த கல்வி அலா தீனி, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, முக்கல்லிபல் குலூப், பாருங்க புரட்டக்கூடியவன் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு பெயர். அதுக்கு முக்கல்லிப், உள்ளத்துக்கு என்ன பேரு, குலூப், மாறக்கூடியது. என்னுடைய உள்ளத்தை நீ நிலையாக இருக்க செய் என்று நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்ட்ட துவா செய்யறோம். ஆக உள்ளங்கிறது அப்படித்தான். ஒரு அஞ்சாறு தர்பியாவுக்கு வர்றோம், ஒரு ஆரம்பத்துல நம்முடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கும், ரெண்டாவது அந்த எண்ணங்கள்ல ஏதாவது சில மாற்றங்கள் வரும். இப்படி சொல்றதுனால நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, என்னடா நம்முடைய உள்ளத்தை பத்தியே நம்ம குறை சொல்றாங்களே நினைக்க கூடாது. இது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் உட்பட எல்லாருக்கும் இதே நிலைமை தான். பெரிய பெரிய இமாம்கள் கூட இந்த பிரச்சனையை சந்திச்சிருக்கிறாங்க, அது வரணும். சஹாபாக்களுக்கு வந்துச்சா இல்லையா, அல்லாஹ்வின் தூதரே எங்க உள்ளங்கள்ல பல வகையான விஷயங்கள்லாம் ஏற்படுது, பல வகையான எண்ணங்கள்லாம் ஏற்படுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் அடையக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் முறையிட்டாங்க. அப்ப நபி என்ன சொன்னாங்க, அதுதான் தெளிவான ஈமான்னு சொன்னாங்க. இவ்வளவுலாம் குழப்பங்கள் வந்தும் அந்த குழப்பங்களை தூர தள்ளிட்டு அதன் அடிப்படையில நீங்க செயல்படாம நீங்க சரியான எண்ணத்தின் அடிப்படையில செயல்படுறீங்க இல்லையா, இதுதான் தெளிவான ஈமான் என்று சொன்னார்கள். அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஈமான் சுஃபியான் சௌரி அவங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். மா ஆளுக்கு செய்ய அசத்த அலைய மின் நீயத்தி, நான் அதிகமாக சரி செய்தது என்னுடைய எண்ணத்தை தான், என்னுடைய எண்ணத்தை விட நான் அதிகமாக சரி செய்த வேறு எதையும் நான் காணவில்லை. ஒரு பெரிய இமாம் சுஃபியான் சௌரிங்கிறவங்க ஒரு சிறந்த ஒரு அறிஞர், நிறைய ஹதீஸ்களை அறிவித்தவர். அவங்களே என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய எண்ணம் அடிக்கடி மாறக்கூடியதாக இருந்திருக்கிறது. அது அவங்களுடைய எண்ணம் மட்டும் கிடையாது, நம்முடைய எண்ணமும் அப்படித்தான், ஒவ்வொரு மனிதருடைய எண்ணமும் அப்படித்தான், அடிக்கடி மாறும். சில நேரங்கள் நன்மை எதிர்பார்ப்போம், சில நேரங்களில் அந்த நன்மை எதிர்பார்க்கறது போய் வெவ்வேறு கெட்ட விஷயங்கள் கூட அந்த எண்ணங்கள்ல நம்முடைய உள்ளங்கள்ல ஏற்பட்டுரும். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்முடைய உள்ளத்தை பத்தி நம்ம தான் தெரிஞ்சவங்க, நம்ம தான் என்ன செய்யணும், அதை சரி பண்ணணும். ஏன்னா இப்ப நம்ம ஆடைகள் அதை நம்ம அணியறதுல எவ்வளவு கவனம் செலுத்துறோம், ஒரு நல்ல சுத்தமான ஆடையை உடுத்திட்டு வரணும், அதுல ஒரு கரை கூட இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஒரு அழுக்கு இருந்துச்சுன்னா இதை நாலு பேர் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, நம்மளை பத்தி என்ன மதிப்பிடுவாங்க. அப்ப வெளிப்படையான அடையாளங்கள், அலங்காரங்கள், ஆடைகள் என்று வரும்போது அங்க நம்ம ஒரு முயற்சி கொடுக்கறோம், அது சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ உள்ளம் அது யாரு பாக்குறா, அல்ல ஆடைய கூட பாக்குறது இல்ல, அல்ல எதை பாக்குறான், நம்முடைய உள்ளத்தை பாக்குறான். எந்தொரு இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறார். அந்த உள்ளம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது அழுக்கு இல்லாம, கரை இல்லாம, அதுல குப்பைகள் இல்லாம, நம்முடைய உள்ளத்தை நம்ம சுத்தமாக வச்சிருக்கணும். உள்ள சுத்தமா இருக்கிறதுனா என்ன, மார்க்கத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா, மார்க்கத்தை படிக்கிறது எதுக்கு, நம்மளை நம்ம சரி பண்றதுக்கு. அதை நம்ம புரியணும், இந்த தர்பியாவுக்கு வருவது, இந்த கல்வியை படிக்கிறதெல்லாம் எதுக்கு, நம்மளை நம்ம சரி பண்றதுக்கு தான். அந்த அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும், லட்சியமாக இருக்கணும். நபிசல்லாஹ் சொன்னாங்கல்ல, இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து தான், செயல்கள் எல்லாமே எண்ணங்களை பொறுத்து தான், எண்ணங்களை வச்சு தான் எல்லா செயல்களுக்கு கூலி கொடுக்கறான். இதுதான் சஹீஹ் புகாரியில முதலாவது ஹதீஸ். ஏன் இது சஹீஹ் புகாரில முதலாவது ஹதீஸ், இமாம் புகாரி அவங்க அந்த நூலை படிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் முதல் இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. என்னுடைய ஹதீஸ் கிதாப்ல 7000 மேல ஹதீஸ்கள் இருக்குது, அவ்வளவு ஹதீஸை நீங்க படிக்க போறீங்க, என்ன ஹதீஸை நீங்க படிச்சாலும் முதல் நீங்க இந்த ஹதீஸை தான் படிக்கணும். என்ன ஹதீஸ், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து, வைணமாலை குள்ளி முறியும் மாணவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை நினைக்கிறானோ அதுதான் உண்டு. அப்ப எண்ணங்கள் என்பது ரொம்ப முக்கியம், அதை இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், சரி செய்து கொள்ள வேண்டும். அடுத்து ரெண்டாவது விஷயம், கல்வியுடைய முக்கியமான ஒழுங்கு முயற்சி இருக்கணும். முயற்சி இல்லாமல் கல்வி கிடைக்கவே கிடைக்காது. சும்மா வந்து நம்ம உட்கார்ந்துட்டோம் கல்வி கிடைச்சிருமா, கிடைக்காது. அந்த இடத்துல உட்கார்ந்தா கூட நம்முடைய முயற்சி ஒன்று இருக்கணும். என்ன முயற்சி, தூங்கக்கூடாது, ஏன்னா வீணான பேச்சுகளை பேசக்கூடாது, ஏன்னா அல்லது நம்முடைய சிந்தனைகளை வேற பக்கம் விட்டுட்டு இருக்கக்கூடாது. உடம்பு இங்கே இருக்கும், பார்வை இங்கே இருக்கும், எல்லாமே இங்கே இருக்கும், ஆனா அவருடைய சிந்தனை எல்லாம் வேற எங்கேயோ இருக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, கல்வியை பெற முடியாது. நம்ம முயற்சி செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாவா, யஹரிஸ் அலாமா யன்ஃபஉக, உனக்கு பயன் தரக்கூடிய விஷயத்தில் நீ பேராசைப்படு, உனக்கு பயன் தரக்கூடிய விஷயத்தில் நீ பேராசைப்படு. வஸ்தஈன் பில்லா, அல்லாஹ்விடத்துல உதவி தேடு. வலா தஅஜிஸ், நீ இயலாமையில் ஆகிவிடாதே, சோர்ந்து விடாதே. அப்ப நம்ம ஒரு சோர்வு வரக்கூடாது. குறிப்பாக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் மக்களுக்கு ஒரு சோர்வு வரும், என்னப்பா நமக்கு வயசே ஒரு 40-50 வயசு ஆயிடுச்சு, இன்னுமா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறது, என்ன அது படிக்கிற காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு என்று நம்ம நினைக்க கூடாது. கல்விக்கு வயசே கிடையாது, கல்விக்கு ஏதாவது வயசு உண்டா, வயசே கிடையாது. எப்ப வேணா நம்ம என்ன செய்யலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்ப அது ஒரு முயற்சி இருக்கணும், நம்மளால முடியும், நம்மளால கல்வியை அதிகமாக்கிக்கிற முடியும், ஒரு உயர்வான நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதி நம்மிடத்துல இருக்கணும். அதைத்தான் நபி அவர்கள் சொல்றாங்க, உனக்கு பயனளிக்கிற விஷயத்துல பேராசப்படுங்க. வலா தஅஜிஸ், நம்மளால் முடியாது நினைக்காதீங்க, முடியும் என்று நம்ம என்ன செய்யணும், ஒரு உறுதியோடு நம்ம கல்வியை படிக்கணும். அது மாதிரி இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை பாருங்க. அவங்கெல்லாம் அந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க பாருங்க. அவங்க அந்த சிறு பிராயத்துல ஆசிரியர்கள் ஷேஃப்மார்களுடைய சபைகளுக்கு அவங்க போவாங்க, கல்வி நடக்கக்கூடிய சபைகளை தேடி போவாங்க. எப்ப போவாங்கன்னா சுபுவுக்கு முன்னாடியே இரவுலேயே அவங்க கிளம்பி போவாங்களாம். அப்ப இமாம் அகமது ரஹிமஹுல்லா அவர்களுடைய தாயார் அகமது அவங்களுடைய ஆடையை பிடிச்சி இழுப்பாங்களாம் இரவு நேரத்துல. கொஞ்சம் தாமதமா நீ போ, இப்பவே ஏன் சீக்கிரமா நீ போற, பாங்கு சொல்லட்டும் அல்லது விடியட்டும், அப்புறம் நீ போ, இரவுலேயேவா கிளம்பி போறன்னு சொல்லி தாயார் இறக்கப்பட்டு தாம் உள்ள இப்படி நைட்ல தூங்காம இடையில சீக்கிரமாவே எந்திரிச்சு போறானே என்று இறக்கப்படுற அளவுக்கு அவங்க கல்வியில ஆர்வம் உள்ளவங்களா இருந்தாங்கிறத பாக்குறோம். அப்படிலாம் அவங்க இருந்ததுனாலதான் இன்னைக்கு என்ன இருக்கிறாங்க சமுதாயத்துல, அவர்களுடைய முயற்சிகள்லாம் அங்கீகரிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அகமது பின் அம்பலை பத்தி என்ன செய்யறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவர்கள் செஞ்ச அந்த முயற்சிகள், மார்க்கத்துக்காக செஞ்ச தொண்டுகள், அதனால நம்ம என்ன செய்யறோம், பயனடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆக நம்ம என்ன செய்யணும்னா ஒரு முயற்சி, ஒரு பாடுபடுதல் நம்மகிட்ட இருக்கணும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தி அன்னஹும் சுபுலனா. அல்லாஹ் என்ன சொல்றான், நம்முடைய விஷயத்துல யார் பாடுபடுகிறாரோ அவர்களுக்கு நம்முடைய வழியை நம்ம என்ன செய்வோம், நம்ம கண்டிப்பாக காட்டுவோம் அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்றான். அதனால அந்த முயற்சி நம்ம இடத்துல இருந்திருக்கணும். இந்த பரீட்சை இதெல்லாம்ங்கிறது என்ன, இதெல்லாம் சில பேர் பரீட்சை எழுதணும், எழுதுறோம் சரி, அந்த பரீட்சையில நம்மளால தெரிஞ்சதை எழுதணும் அல்ஹம்துலில்லாஹ். சில பேர் நமக்கு தெரியல, மார்க் எடுக்க முடியல, அவ்வளவுதான். அதோட இந்த தர்பியாவுக்கு சில பேர் வர்றது கிடையாது, என்ன ஒரே பரீட்சை மார்க்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கப்பா, என்ன தர்பியான்னு சொன்னா நிறைய மார்க் எதிர்பார்க்க, அப்படி கிடையாது. அது மார்க் என்பது அதன் மூலமாவது ஏதாவது நம்ம இடத்துல நாலு விஷயம் பதியாத அந்த பரீட்சைகள் மூலமாக என்பதுதான் அதனுடைய நோக்கம். இதை நம்ம என்ன செய்யணும், கவனத்துல வைக்கணும். ஆக நம்மளுடைய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிப்பாக நம்ம இடத்துல ஒரு நன்மை அல்லாஹ் நம்ம இடத்துல ஏற்படுத்துவான். அதுமாதிரி இந்த கல்வியுடைய மிக முக்கியமான ஒழுங்கு என்னன்னா பொறுமை, சபர் இருக்கணும். ஏன்னா கல்விங்கிறது ஒரு முயற்சி தான், அதுல நம்ம இடத்துல பொறுமை இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்திக்கக்கூடிய மக்களோடு நபியே உன்னை நீ பொறுமையாக வைத்துக் கொள். ஆக நம்ம நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் யாரோட இருக்கணும்னா இந்த மாதிரி நன்மக்களோடு இருக்கணும், மார்க்கத்தை பத்தி பேசக்கூடிய மக்களோடு நம்மிடத்துல தொடர்பு இருக்கணும், அவர்களோட நாம் பொறுமையாக இருக்கணும். ஏன் அல்லாஹ் பொறுமையா இருக்க சொல்றான், அவர்களோட நஃப்ஸை நீ பொறுமையாக வைத்துக் கொள்ளு ஏன் சொல்றான், சில நேரங்கள்ல அது கெட்டு போற மாதிரியான சூழல்கள் கூட வரலாம். நம்ம எல்லாம் ஒன்னா பழகிட்டு இருக்கிறோம், சில நேரங்கள்ல அந்த உறவை கெடுக்கிற மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் அது கூட நம்ம மத்தியில வரலாம். அப்ப நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, விரிசல்கள் பிளவுகள் வந்துடக்கூடாது, அதை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயும் போயிடக்கூடாது என்பதை என்ன செய்யறான்ல இந்த வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுறோம். அதனால கல்விங்கிறது பொறுமை தான், அது பல வகையான பிரச்சனைகள் கூட வரும். எப்படியாவது இந்த கல்வியை படிக்க விடாம, இந்த தர்பியாவில் நம்ம கலந்து கொள்ள விடாம இருக்கிறதுக்குரிய காரணங்கள், வழிகள், வாய்ப்புகள் எத்தனையோ இருக்குது. அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த கல்வி நமக்கு வேண்டாம்னு வந்துடக்கூடாது. அந்த மாதிரியான எண்ணங்களை கூற விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த கல்வியை அடைவதுதான் நம்முடைய ஒரே குறிக்கோளாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். அது மாதிரி அதவு இருக்கணும். இந்த கல்வியுடைய மிக முக்கியமான ஒழுங்கு என்னன்னா, இந்த கல்வியை நம்ம ஏன் படிக்கிறோம், சும்மா சும்மா படிச்சுட்டு நானும் படிச்சிருக்கேனுங்கிறத ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கா, அதுக்கு இல்லை. கல்வியுடைய மிக முக்கியமான நோக்கமே நம்மிடத்துல அது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும். சைத்தானை விட பெரிய கல்வியாளன் இருக்கிறானா, சைத்தான் தானே பெரிய அறிவாளி, அவனுக்கு தெரியாத விஷயமா, அல்லாவை பத்தி அவனுக்கு தெரியாதா, அல்லாவுடைய சபையில இருந்தான் இல்லையா, வானவருடைய சபையில இருந்தவன், அப்ப அவனுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், எவ்வளவு அறிவு இருந்திருக்கும் அவனுக்கு, அவ்வளவு அறிவு இருந்தா அவனுக்கு பிரயோஜனப்படலை. ஏன்னா அறிவு மட்டும் இருந்தா பத்தாது, அறிவு மட்டும் இருந்தா பத்தாது, அந்த அறிவு நம்ம இடத்துல என்ன செய்யணும், செயல்ல வரணும். அதனாலதான் எங்கெல்லாம் பாருங்க குர்ஆன்ல அல்லாஹ் ஆமனூன்னு சொல்றானோ அங்கெல்லாம் அமிலு என்பதையும் சேர்த்துருவான். அல்லாஹ் அவன் நம்பினவங்கன்னு சொன்னதோட அவங்க செயல்படுவாங்கிறதே எல்லாம் சேர்த்துதான் சொல்லி காட்டுறான் எல்லா இடங்களையும். இல்ல இல்லதீன் ஆமனு அமிலு சாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல இடங்களை செய்யக்கூடியவர்கள். இதுதான் இஹ்லாஸ். நம்ம இஹ்லாஸ் வேணுங்கிறோம்ல, உண்மையான இஹ்லாஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு இந்த கல்வியை படிக்கிறது மூலம் என்னிடத்துல உள்ள அறியாம நீங்கள், இதுதான் இஹ்லாஸ். இஹ்லாஸ்னு சொன்னா இந்த கல்வியை படிக்கிறது மூலம் என்னிடத்துல அறியாம இருக்குது, நான் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இது நம்முடைய எண்ணமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த தர்பியாக்கு ஒருவருடைய நோக்கம் என்னிடத்துல உள்ள அறியாமையை நீக்குவது அப்படிங்கறது நம்முடைய நோக்கமாக இருந்தால் அப்ப நம்மிடத்துல இஹ்லாஸ் இருக்குது. இது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த தர்பியாவுக்கு வருவதன் மூலம் மற்றவர்களுடைய அறியாமையை போக்குறது. அல்லாஹ் சொல்றான்ல, ஹூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? ஒன்னு நம்முடைய அறியாமை நீக்கிக்கிறது, இன்னொன்று நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய உறவினர்கள் நாம தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி அவர்களுடைய அறியாமையை நாம் அகற்றணும், அவங்களுக்கு மார்க்கத்தை நம்ம போதிக்கணும் என்பது நம்முடைய நோக்கமா இருந்தா அப்ப நம்ம இஹ்லாஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்மகிட்ட இஹ்லாஸ் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கே தெரியாது. அப்ப நம்ம இஹ்லாஸ் இருக்குதா இல்லையாங்கிறது எப்படி நம்ம தெரியுது? நம்முடைய நோக்கம் என்ன? நம்ம இதை சரியா போறது மூலம் நம்முடைய நாலேஜ் கூடுதா, அதுக்காக வர்றோமா? அப்ப நம்மகிட்ட இஹ்லாஸ் இருக்குது. நாலு பேருக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கறதுக்காக இந்த தர்பியாவுக்கு வரோமா? அப்ப நம்மகிட்ட என்ன செய்யுது? இஹ்லாஸ் இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், அதன் மூலம் தான் நம்ம வந்து உறுதி செய்ய முடியும். மூணாவது, இந்த தர்பியாவுடைய நோக்கம் இதன்படி நம்ம செயல்படணுங்கிறது நம்முடைய நோக்கமா இருக்கணும். அப்படி இருந்தா நம்மளுடைய இஹ்லாஸோட நம்ம இந்த தர்பியாவுக்கு வர்றோம், செயல்படும். என்னென்ன சொல்றாங்க, பொறுமையை பத்தி பேசுறாங்க, நற்குணங்களை பத்தி பேசுறாங்களா, அது இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடக்கூடாது. சொல்றோமே, பேசுறோமே, காதலை வாங்குறோமே, அடுத்தவங்களுக்கு நம்ம போதிக்கிறோமே, அப்ப நாம எப்படி இருக்கணும் என்பதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிச்சு இந்த நல்ல விஷயத்தை விட்டுட்டு போகணுங்கிறதுக்கு கிடையாது. அதன்படி நம்ம என்ன செய்யணும், நம்ம நடக்கணும், நம்ம இடத்துல ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்கு தான். அந்த அகலாக்குகள்ல ஒரு நற்குணம் தான் இந்த கேள்வி கேட்கக்கூடிய முறைகள். அதுல கூட இஸ்லாம் என்ன செய்யுது, நமக்கு நல்ல முறையை காட்டுது. இப்போ உதாரணமாக ஒரு சில கேள்விகள் நமக்கு இருக்குது. கேள்விகள் கேட்கறதுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? கேள்வி கேட்கறதுன்னா நமக்கு தெரியல, அதனால நம்ம கேட்கறோங்கிறது நோக்கமா இருக்கும். அல்லது வேறு யாருக்காவது தெரியாம இருக்குது, அவர் கேட்க கூச்சப்படுறார், அப்ப நம்ம என்ன செய்யலாம், அவர் சார்பில் நம்ம கேள்வி கேட்டு அவருக்கு நம்ம புரிய வைக்கிறதுங்கிறது இருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய நோக்கம் கேள்வி ஏற்கிறது இருந்தா கூட அந்த கேள்வி ஏற்கக்கூடிய முறைகள் ஒரு சில தவறான அணுகுமுறைகளாக போயிடும். ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கணும், நம்ம இப்படி கேட்டுட்டோமே இது வந்து சரியான முறையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். நீங்க பாருங்க, கல்வியை பெறுவதற்காக அந்த காலத்தில் எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து கேள்வி கேட்டார், மூசா நபிட்ட வந்து கேள்வி கேட்டார், நீங்க யார் வந்து ரொம்ப விவரமானவங்க, தெரிஞ்சவங்க, பூமியிலேயே யாருக்கு நிறைய நாலேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லியிருக்கணும்னு கேட்டா, அல்லாஹ்வை சொல்லியிருக்கணும். ஏன்னா இல்முன்கிறப்போ அல்லாஹ் தான் சொந்தம் கொண்டாருதான், ஏன்னா அல்லாஹ் தான் நாலேஜ் உள்ளவ அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க அல்லாஹ்வோட சம்மந்தப்படுத்தாம எனக்கு நல்ல தெரியும்னு சொல்லிட்டாங்க. உண்மையில மூசா அலைஹிஸ்ஸலாம்ங்களுக்கு நிறைய தெரியும், ஏன்னா அவங்க நபி, அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், பல வேறு விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறான், அவங்க அதிக நாலேஜ் உள்ளவங்க தான். ஒரு மனுஷன் எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் யாரு தெரிஞ்சவங்கன்னு கேள்வி வரும்போது அவர் நிறைய தெரிஞ்சிருந்தாலும் நான் எனக்கு நல்ல தெரியும்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு சரியான முறை கிடையாது. உண்மையில அவர் அறிவாளியா இருந்தாலும் சரி, அவர் அதிகமா தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஏன்னா கல்வியை பொறுத்தவரை ஒரு மனுஷன் எவ்வளவு தெரிஞ்சாலும் அது முழுமை இல்லை. அல்லாஹ்வுடைய இல்மோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒண்ணுமே கிடையாது. அப்ப அல்லாஹ் அவருக்கு ஒரு பாடத்தை போட்ட நினைக்கிறான், என்ன செய்யறான், நீங்க தான் தெரிஞ்சவரா, போங்க, உங்களை விட பெரிய அறிவாளியை நான் காட்டுறேன்னு சொல்லி இந்த ஒரு அடியார் இருப்பார், அவரை தேடி நீங்க போங்கன்னு சொல்றான். அந்த அடியாரை பத்தி சொல்லும் போது கூட அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, மூசா நபியும் அவரோட ஒரு இளைஞரும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போறாங்க, ஒரு அடியாரை கண்டார்கள், ஆத்தைனாகு ரஹமத்தன் மின் ஐந்தினா, நம்மிடமிருந்து ஒரு ரஹமத்தை, கிருபையை, கருணையை அவருக்கு நாம் வழங்கினோம். அப்படிப்பட்ட ஒரு அடியார். அது இந்த அடியார், அந்த அடியாருக்கு எல்லாம் காசு பணத்தை கொடுத்திருந்தானா, என்னத்தை கொடுத்திருந்தா, அல்லம் நாகும் இல்லதுன்னா ஐல்மா, நம் குறத்தில் இருந்து ஒரு கல்வி ஞானத்தை அவருக்கு வழங்கினோம். அப்போ ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை வழங்குறதுங்கிறது அல்லாஹ்வுடைய ரஹமத் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த கல்வியை தேடுறதுக்காக கல்வி அறிவுலேயே சிறந்த மூசா நபி அல்லாஹ் அனுப்பி விடுறான்.
அப்ப கல்விக்கு என்ன செய்யக்கூடாது, அங்க வெட்கப்படக்கூடாது. சில நேரங்கள் நம்ம வெட்கப்படுறோமா இல்லையா, கூச்சப்படுறோமா இல்லையா, நாம போய் இங்க போய் படிக்கிறதா, நாம போய் இங்க படிக்கிறதா, நம்ம கேள்வி கேட்டோம்னா நாலு பேர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, இப்படியெல்லாம் கூச்சப்பட்டு கொண்டு அந்த இடங்கள்ல மனிதர்களுக்கு மத்தியில ஒரு ஈகோ பிரச்சனை வந்துருது. கல்வியை படிக்கிற விஷயத்துல என்ன கூச்சப்படக்கூடாதுல, வெட்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. ஆனா மக்களுக்கு மத்தியில அந்த இடத்துல கல்வி படிக்க வந்த இடத்துல என்ன செஞ்சிருது, நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படி யாரும் பெரியாது, அல்லாதான் பெரியவன், என்ன யாரும் பெரியாது கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், நான் அதிகம் தெரிஞ்சவங்கிற சிந்தனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை தட்டுறதுக்காக மூசா நபி அல்லாஹ் அனுப்பி விடுறான். மூசா நபியும் போறாங்க. அப்ப அவரோட என்ன செய்யறாங்க, ஒரு ஒப்பந்தம் இருக்கு, என் கூட வர்றதா இருந்தா என்ன எதை பத்தியும் கேள்வி கேட்கக்கூடாது, எதை பத்தி என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, நானா உங்களுக்கு விளக்கம் சொல்ற வரைக்கும் அமைதியா வரணும் அப்படிங்கிற ஒப்பந்தம் எல்லாம் நடக்குது. அப்ப கல்வி ஒரு ஆட்டை நம்ம படிக்க போறோம்னா அவர் சொல்றது நம்ம கேட்கணும். சில விஷயங்கள் குரானத்துக்கு மாத்தமான சொல்ல சொன்னா கேட்கக்கூடாது. சில நேரங்கள்ல சில கட்டுப்பாடுகளை போடுவாங்க, அப்ப அந்த கட்டுப்பாடுகளை போட்டு அவ அந்த கல்வியை சொல்றவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அந்த மரியாதையை கெடுக்கிற மாதிரியான பேச்சுகள் நம்ம பேசிடக்கூடாது. அந்த மரியாதையை கெடுக்கிற மாதிரியான செயல்பாடுகள்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு கல்வியை கேட்க வர்றாருன்னா உண்மையிலே அவர் கல்வியை கேட்க வர்றாருன்னு சொன்னா அந்த கல்வியாளர்கள் அவர் என்ன செய்யணும், மதிக்கணும். அப்படி அவர் மதிச்சாருன்னா அப்ப அவர் கல்வியை தேடி வர்றாரு, கல்வியை மதிக்கிறார்னு அர்த்தம். இப்ப மூசா நபி கல்வியை தேடி போறாங்க, எவ்வளவு தொலைவு தூரம் போனாங்க தெரியுமா, சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு நீண்ட தூரம் பயணம் பண்ணாங்க. அப்ப இதெல்லாம் என்னது நமக்கு அதபதான சொல்லுது, ஒரு கல்வி கிடைக்கிறதுங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் காம நேரம் தொலைவுலதான் இன்றைக்கு நம்முடைய பயணங்கள் இருக்கிறது. ஆனா அவங்களுடைய பயணங்கள் நீண்ட தூரம் சிரமப்பட்டு என்ன செஞ்சாங்க, போனாங்க. அது மாதிரி ஒப்பந்தம் நடக்குது, என் கூட வராங்க எதுவும் பேசக்கூடாது, அப்படின்னா வரீங்களா அப்படின்னா எதுவுமே பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையில மூசா நபி என்ன செய்யறாங்க, போறாங்க. ஆனா மூசா நபியுடைய தபியத் கொஞ்சம் அவசரப்படக்கூடியவங்க, அப்ப என்ன செஞ்சுட்டாங்க, கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. அப்ப நான் தான் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னானே அப்படிங்கிற அந்த விவரங்கள்லாம் என்ன செய்யுது, விரிவாக போக செல்கிறது. அல்ல அதை திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும். அப்ப அந்த மாதிரி கல்வியை படிக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு பொறுமை சகிப்புத்தன்மை, யார் கல்வியை தேடி போறோமோ அவர்களிடத்துல ஒரு தேவையை நம்ம எதிர்பார்க்கிறது, இதெல்லாம் நம்ம இடத்துல என்ன செய்யணும் இருக்கணும், இதெல்லாம் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறான். அது மாதிரி முக்கியமாக கல்வியுடைய சபைகள் இருக்குது இல்லையா, அந்த சபைகள்ல அந்த கல்வியுடைய சபைகளை நம்ம பயன்படுத்திக்கணும், கண்ணியப்படுத்தணும். கல்வியுடைய சபைகளை கண்ணியப்படுத்துறது எப்படி, ஒரு ஆள் இங்க பேசி கொண்டிருக்கும் போது நம்ம அங்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்னா இது சபையை கண்ணியப்படுத்துறதா, இது சபையை கண்ணியப்படுத்துறது கிடையாது. அது மாதிரி பேசி கொண்டிருக்கும் போது நம்ம அங்கிட்டு சாஞ்சு தூங்கிட்டு இருந்தோம்னா அது கண்ணியப்படுத்துறதா, அதுவும் கண்ணியப்படுத்துறது கிடையாது. பேசுறது எதுக்கு, நமக்காகத்தான் பேசுறாங்க. அப்ப நம்ம அதை காதுல வாங்கணும், கவனிக்கணும். சில நேரங்கள் தூக்கம் வரும், டயர்ட்ல இருந்திருப்போம், நைட்டு தூங்காம இருந்திருப்போம், அப்ப நம்ம என்ன கொஞ்சம் அப்படி இப்படி தூக்கம் வராத அளவுக்கு நம்ம போகணும். அதுக்காக நம்ம என்ன பெயரக்கூடாது, நல்ல புரட்ட விட்டு தூங்குற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அசந்திரக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், இதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வான்ஸிது, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்க செவிதாழ்த்தி கேளுங்கள், குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி கேளுங்கள், மௌனமாக இருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் ஓதப்பட்டால் நம்ம செவிதாழ்த்தி கேட்கணும், மௌனமாக இருக்கணும், வாய் மூடி இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்களை பாருங்க, ஜும்மாவுல மக்களுக்கு உரையாற்றும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஆளை பார்த்து ஒரு ஆள் பேசுறார், பேசாதன் கூட நீ சொல்லாதங்கிறாங்க. வேற ஒரு ஆள் பேசுறாரு, நீங்க பேசுற, வேற ஒரு ஆள் பேசுறார், ஆனா நீங்க என்ன செய்றீங்க, இமாம் பேசிட்டு இருக்காருல்ல நீ என்ன பேசுற அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல சொல்லக்கூடாது. அவர் பேசினா அமைதியா இருந்துடும், ஜும்மா முடிஞ்சோன்னு என்னது இப்படி பேசுறீங்களே, ஜும்மா முடிஞ்சோன்னு என்ன செய்யலாம் அவர்கிட்ட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்படி எல்லாரும் இப்படி பேசுறீங்களேன்னு வந்தா அப்புறம் இமாமுடைய பேச யாரும் கேட்க மாட்டாங்க, எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது கூட நபி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஒரு தேவையில்லாம ஒரு குச்சியை நோண்டது கூட இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்றாங்க, மார்க்க விஷயம் சொல்லப்படும் போது நம்முடைய கவனங்கள் அப்படி ஒருமுகப்படுத்தினாதான் நம்ம அதனால என்ன செய்ய முடியும், பயனடைய முடியும் என்பதை என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அது அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கவனத்துல வைத்துக்கொண்டு நம்மளால் இயன்ற அளவு, இது இந்த அதபுகள்லாம் இதுக்கு நம்மளால இயன்ற அளவு தான். சில நேரங்கள் நம்மளையும் மீறி சில விஷயங்கள் நடக்கும், அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளை நம்ம நம்ம சரி பண்ணிக்கிறணும். எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஒழுங்குமுறைகளை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரை மாற்றி அல்புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.